الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقيم الصلاه لدلوك الشمس الى غسق الليل وقران الفجر ان قران الفجر كان مشهودا قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاه الفجر بالجماعه فكانما صلى كل الليل رواه مسلم கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய வீட்டில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஃபஜ்ர் துலுகையின் அவசியமும் அதன் சிறப்பும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, பொதுவா ரமலான் மாசத்துல நிச்சயமா நம்ம எல்லோரும் ஃபஜ்ர் துலுகையை பள்ளிவாசலுக்கு போய் கரெக்டா அந்த வக்தில நாம் தொழுதிருப்போம். ரமலானை தாண்டி சவ்வால் மாதம் வந்துவிட்டால் அதனை இப்ப சவ்வால் மாசம் முடிய போதா இல்லையா? இப்படி ஆக ஆக நிறைய பேர் வந்து ஃபஜ்ர் துலுகை விஷயத்துல கோட்டை விடக்கூடிய காட்சிகளை நீங்கள் தெளிவாக பார்க்கிற எல்லா பள்ளிகள்லையும் பாருங்க, ரமலான் மாசத்துல ஃபஜ்ரில் பள்ளிவாசல் ஏறக்குறைய நிறைகிறது. ரமலானை தாண்டி சவ்வால் வந்து விட்டால் கொஞ்சம் குறையுது, துல்காதாவில் இன்னும் கொஞ்சம் குறையுது, அப்படி குறைஞ்சுகிட்டு வரேன். எது வர? அடுத்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வர. அப்புறம் ரமலான் என்ன செஞ்சிரு, கூட்டம் ஜாஸ்தியா போயிருது. அப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்க, அஞ்சு வேலை துளக்கூடிய நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா அஞ்சு வேலை துளக்கூடிய துலுகையாளிகள். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அஞ்சு வேலையில நாலு வேலை வந்து கரெக்டா அந்த வக்தில தொழுவாங்க. லுஹர் டு இஷா வரை என்ன அந்த வக்தில தொழுதுருவாங்க. சுபு இருக்கா இல்லையா, அது மட்டும் வக்தை தாண்டி ஏழு மணிக்கு தொழுவுறது, எட்டு மணிக்கு தொழுவுறது. இது வந்து நம்ம இல்ல பல பேர்கிட்ட வந்து தெளிவா நிறைய பேர் இருக்குது. அதனால இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு நம்ம இல்லைய எத்தனை பேர் வந்து ஃபஜ்ர் துலுகைய பள்ளிவாசலுக்கு போய் இமாம் ஜமாத்தோடு தொழுதும் என்று கேட்டால், நான் உங்கள்கிட்ட அப்படி சும்மாவில் கேட்ட மாட்டேன், கேட்கறது வந்து அநாகரியம் தப்பு. ஆனாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்படி அல்லாஹ் கேட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள், எப்படி பதிலை சொல்வீர்கள்? இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸ பதிவு பண்றாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகள்ல முதல் கேள்வி எதை பற்றியது என்று சொன்னால், எதை பற்றியது? துலுகையை பற்றியது. துலுதாயா என்றுதான் முதல் கேள்வியை அல்லாஹ் ஆரம்பிப்பான். அவனுடைய முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டால் ஏனைய கேள்விகளை அல்லாஹ் ஈஸியாக்கி சரியான பதிலை சொல்ல வைத்து அவனை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். முதல் கேள்வியில் அவன் தருமாறு விட்டால் ஏனைய கேள்வி கஷ்டமா போயிரேன், நவூது பில்லாஹி மினஹா, எங்க போயிருவான், நரகத்துல தள்ளப்பட்டுருவான் என்ற காரணத்தால இந்த துலுகையில நம்ம எப்படி இருக்கிறோம், குறிப்பாக ஃபஜ்ரில் ஃபஜ்ர் துலுகையில எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது நான் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஆயத்து ஹதீஸுகள் வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு பலசாக இருக்கலாம். பலசா புதுசா என்று நீங்கள் பார்க்காமல் இதை நாம் அமல்படுத்துகிறோமா இல்லையா, சரி, அந்த மாதிரி மட்டும் நீங்க பாத்தீங்களா, இந்த ஜும்மா வந்து நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் ஃபாயிதாவாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து தாரியாத் என்று சொல்லக்கூடிய 51வது அத்தியாயத்தின் 55வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லப்பட்ட பழைய செய்திகளை மறுபடியும் மறுபடியும் ஞாபகமூட்டுங்கள். புதிய புதிய செய்திகளாக சொல்வது மாத்திரமல்ல, ஏற்கனவே சொல்லப்பட்ட பழைய செய்திகள் ஆனால் மறந்து போன காரணத்தால் நீங்கள் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுங்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுவது யாருக்கெல்லாம் ஈமான் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இறையச்சம் இருக்கிறதோ, அவர்களுக்கு அது பயனளிக்கும் என்று சொல்லப்பட்ட காரணத்தால என் அருமை சகோதரர்களே, ஃபஜ்ரு தொழுகையுடைய சில சிறப்புகளை பற்றி நீங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்ப்பது என்று சொன்னால், முதல் சிறப்பு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 656 ஹதீஸாக இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ரி பில் ஜமாஅத்தி ஃபகன்னமா ஸல்லா குல்லல் லைல், யாரு ஃபஜ்ரு தொழுகையை பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாஅத்தோடு அவர் தொழுது விட்டாரோ, அவருக்கு மலக்குகள் இவர் ஃபஜ்ரை இமாம் ஜமாஅத்தோடு தொழுது விட்டார் என்று எழுதாமல் எப்படி எழுதுவாங்களா, ஃபகன்னமா ஸல்லா குல்லல் லைல், இவர் இரவு முழுக்க தொழுது கொண்டிருந்தார், இரவு முழுக்க ஒருவன் நின்று வணங்கினால் அவனுக்கு எவ்வளவு நன்மை எழுதப்படுகிறதோ, எவ்வளவு கூலி கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு கூலிய. நம்ம மாஷாஅல்லாஹ் இஷாவுக்கு பிறகு தூங்கிடுறோமே, ஃபஜ்ருக்கு முழிச்சோமே, பள்ளிக்கு போனோமே, பள்ளிக்கு போய் ரெண்டு ரெண்டாக முதல் ரெண்டக்காது சுன்னத்து, அப்புறம் ரெண்டக்காது பரவு, அதை தொழுதுபட்டு வந்துடுறோமே. அப்படி வந்து விட்டால் எல்லாம் இவர் தூங்காம நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணாரு, தொழுது கொண்டிருந்தார். அந்த நன்மையை வந்து அவங்களுக்கு எழுதுவாங்க என்று சொன்னால், அவை நார்மைய சகோதரர்களே, சின்ன ஒரு இபாதத்து மூலமாக நிறைய நன்மையை பெறுகிறோமா இல்லையா? இந்த மாதிரியான நன்மைகளை நாம் கொஞ்சம் நெருங்கி வரலாமே, கொஞ்சம் சின்ன இபாதத்து மூலமாக நிறைய நன்மைகளை நம்ம ஏன் பெறுகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில நமக்கு முந்தைய உம்மத்து இருக்கா இல்லையா, உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி முந்திய சமுதாயம், அவங்க எல்லாம் வந்து 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 500 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 300 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 200 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, அப்ப 1000 வருஷம் வாழ்ந்தாங்களே, 950 வருஷம் வாழ்ந்தாங்களே, அவங்க எல்லாம் நன்மையை வந்து அதிகமா செஞ்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை என்ன, 60 வயசு 70 வயசு அப்புறம் மௌத்தா போயிருவாங்க. நம்ம நன்மை வந்து அவங்க நன்மையோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்களா, குறைவாக இருக்குமா இருக்காதா, நிச்சயமா குறைவா இருக்கு. அப்ப படைத்தரப்புல ஆலமீன் நம் மீது செய்த நியமத்துகள் என்ன என்று சொன்னால், அவங்க 1000 வருஷமா இவாதத்து பண்ணாங்களே, 950 வருஷமா இவாதத்து பண்ணாங்களே, அதற்கு நிகர்கூலியை உங்களுக்கு 70 வருஷ இவாதத்திலே, 80 வருஷ இவாதத்திலே அல்லாஹ் தர விரும்புகிறான். அப்படி விரும்பி என்ன பண்றான், நீங்க சின்ன இபாதத்தை பண்ணுங்க, பெரிய கூலி உண்டு. சின்ன இபாதத்து என்ன, நீங்க ஃபஜ்ர தொழுவுங்க, ஃபஜ்ரை மட்டும் நீங்கள் தொழுது விட்டால் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா நின்று தொழுத கூலி அல்லாஹ் தருவா என்று ரசூலுல்லா சொல்றாங்களே. இது ஃபஜ்ர தொழுகையுடைய சிறப்பு உடைய முதல் செய்தி. ரெண்டாவது என்ன அப்படி சொன்ன, நம்ம எல்லாருக்குமே இந்த ஆசை இந்த எண்ணம் இருக்கு, நம்மள வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் இருக்கதா இல்லையா, வீட்டை விட்டு வெளியே வர்றோம், சேஃபா வெளியே போகணும், கடைக்கு போகணும், வேலை வெட்டி முடிக்கணும், பாதுகாப்பா என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் என்கிற எண்ணம் ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறா இல்லையா, நிச்சயமா இருக்கு. அது மாதிரி பெரிய பெரிய நோயினுடைய தாக்கம் வந்து விட கூடாது, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில், அல்லாஹ்வுடைய உதவியில் நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை ஃபஜ்ர்ல கரெக்டா இருக்கணும். அதை பற்றி இமாம் முஸ்லிமே பதிவு பண்றாங்க, மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ர் பில் ஜமாஅத்தி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுது விட்டாரோ அவரை அன்றைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டது, அல்லாஹ்வாகிய நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்களே. அவை அருமை சகோதரர்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முழுக்க நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணுமா வேண்டாமா, நாளைக்கு சனிக்கிழமை அல்லாஹ் பாதுகாக்கணுமா வேண்டாமா, அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்க எல்லாம் தொழுவீங்க, 7 மணிக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு எப்ப ஆபீஸுக்கு போறோமோ கடைக்கு போறோமோ அதுக்கு முந்தி அதுதான் கிடையாது, அந்த நேரத்துல எப்ப பாங்கு சொல்றாங்களோ, எப்ப காமல் சொல்லப்படுதோ அப்பப்ப என்ன செய்யணும், கரெக்டா நீங்க தொழுவனே. இது ரெண்டாவது செய்தி. மூணாவது பாத்தீங்களாக்கே, இமாம் புகாரி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, ஒருவன் ஃபஜ்ர் தொழுகையுடைய சிறப்பை அறிந்திருந்தால், நாளை மறுமையில கரெக்டா ஃபஜ்ர் தொழுதாரே அவருக்கு அல்ல அந்த கூலிகள் அந்த அந்தஸ்துகள் சிறப்புகளை தருகிறானே, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல, அதை இம்மையிலேயே ஒருவர் அறிந்திருந்தால் அவர் ஃபஜ்ர் தொழுகைக்காக எப்படி வருவார் என்று சொன்னால், லவ் யலமூன மா ஃபீஹி மா லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், காலி இல்லாத ஊனமாக இருந்தாலும் தவழ்ந்து கொண்டாவது அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். பதிருக்குடைய சிறப்பை மறுமையில் அல்ல உங்களை வந்து கண்ணியப்படுத்துவான. அந்த சிறப்பை ஒருவன் அறிந்திருந்தால் காலி இல்லாத ஊனமாக இருந்தாலும் நடந்து தவழ்ந்து கொண்டாவது என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வந்து சேருவாங்க. ஏன் ரசூல்லா சொல்றாங்களே அவை அருமை சகோதரர்களே, ஏன் நமக்கு வந்து காலி இல்லாம நவது இல்லாமா நம்ம எல்லாம் ஊனமா, கால் இருக்குது அதுக்கு மேல பைக் இருக்குது கால் இருக்குது நிறைய நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப இந்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான மாட்டானா, சும்மா துசாலுன்ன நாளை மறுமையில் ஒவ்வொரு நியமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். காலை பத்தி தனியா அல்ல கேள்வி கேட்பான், கையை பத்தி தனியா அல்ல கேள்வி கேட்பான், கண்ணை பத்தி அல்ல தனியா என்ன செய்வா கேள்வி கேட்பான். ஒவ்வொரு நியமத்துகளை பற்றி விசாரிக்கப்பட்டு அதற்குரிய பதிலை சொல்லாமல் உங்களுடைய கால்கள் நகரவே நகராது. இந்த ஹதீஸ்களை பார்க்கலாமே அவை நறுமை சகோதரர்களே. அப்ப ஃபஜ்ருடைய சிறப்பு என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அடுத்த சான்றா இல்லையா? அதேமா நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அறிந்தவன். அவன் வந்து யார்கிட்டையும் கேட்டுட்டு தான் தெரிஞ்சுக்கிறனுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்ன, மனிதனை கண்காணிப்பதற்காக பகலில் ஒரு மலக்கையும் இரவில் இன்னொரு மலக்கையும் அல்லாஹ் காட்டுகிறான். இந்த பகல்ல நம்மளை கண்காணிக்க ஒரு மலக்கு வருவாங்க, அவங்க எப்ப வருவாங்களா, எப்ப வருவாங்க, பகல்ல பகல்ல கண்காணிக்கூடிய மலக்கு வந்து ஃபஜ்ர்ல வருவாங்க. நம்மள பகல்ல கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபஜ்ர்ல என்ன செய்வாங்க, நம்மளோடு வந்து சேர்ந்துருவாங்க. நம்மளோடு அவங்க சேர்ந்து எதுவா இருப்பாங்க, அசரத்துலுகையாக இருப்பார்கள். நைட்ல கண்காணிக்க கூடிய மலக்கு எப்ப வருவாரு, அசர்ல வருவாரு, எப்ப போவாரு, ஃபஜ்ர்ல போயிடுவாரு. அப்ப இந்த பகலில் கண்காணிக்க கூடிய மலக்கு வர்றாங்களே ஃபஜ்ர்ல வருவாங்களே, அப்படி வருகிற போது அசர்ல அந்த மலக்கிட்ட அல்ல கேள்வி கேட்பானே, இந்த அடியான் என்ன செய்யும், நீங்க போகும்போது என்ன பண்ணா, நீங்க வரும்போது என்ன பண்ணா என்று மலக்கு அல்லாஹ் வந்து விசாரிப்பான். ரப்புக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு அல்ல கேள்வி கேட்பான். அப்படி கேட்கிற போது அவன் ஃபஜ்ர் நேரத்தில் தொழுது கொண்டிருந்தால் என்ன சொல்லுவாங்களா அந்த மலக்கு, அதைனாகும் வஹும் யுஸல்லூன், எங்களை படைத்த எஜமானனே நான் அவனை அடைகிற போது அவர் தொழுது கொண்டிருந்தார் என்று சொல்லுங்க. ஃபஜ்ரை தொழுது கொண்டிருந்தால் அது மாறி வா தரக்கனாகும் வஹும் யுஸல்லூன், நான் அவரை விட்டு வெளியேறுகிற போது என்ன பண்ணாரே, அசரை தொழுது கொண்டிருந்தார் என்று அந்த மலக்கு சொல்லுவாங்க. அதே சமயத்துல நம்ம ஃபஜ்ர்ல தூங்கி போட்டு ஏழு மணிக்கு தொழுவோமே, ஏழரை மணிக்கு தொழுவோமே அந்த மாதிரி தொழுதா மலக்கு என்ன சொல்லுவாங்க, அல்லாட்ட எல்லாம் நான் போனேன், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், தூங்கி கொண்டிருந்தான், அவனை விட்டு வந்து அசர்ல அப்ப என்ன படிக்கிட்டு இருந்தான், தூங்கி கொண்டிருந்தான் என்று அந்த மலக்கு அல்லாட்ட சொல்லுவாங்களா இல்லையாங்க. அவை அருமை சகோதரர்களே, நம்மளை கண்காணிக்கக்கூடிய மலக்கு வந்து கரெக்டாக ஃபஜ்ர்ல வர்றாங்க, அப்புறம் அசர்ல வர்றாங்க. அப்ப அசர் ஃபஜ்ர்ல கரெக்டா இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். மட்டும் இல்லாம திருமலை குர்ஆனில் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 78வது வசனம் அதில் பேசுகிறான், அகிமி ஸலாத லிதுலூக்கி ஷம்ஸி இலா கஸத்தி லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நீங்கள் துலுகையை நிலைநாட்டுங்கள். எப்போது என்று சொன்னால் சூரியன் உச்சியிலிருந்து சாய்கிறது, லுகர் துலுகை அல்லாஹ் பேசுகிறான், சூரியன் உச்சியிலிருந்து சாய்கிறது, அதிலிருந்து சூரியன் மறையும் வரை நீங்கள் துலுவுங்கள், சூரியன் மறைந்து விட்ட பிறகும் மறுபடியும் துலுவுங்கள், அதற்கு பிறகு ஃபஜ்ரில் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் மறுபடியும் ஃபஜ்ரை துலுவுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அந்த ஃபஜ்ர் துலுகையில குர்ஆன் ஓதப்படுகிறது, அதில் யாரெல்லாம் நின்று சேர்ந்து துலுவார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் துலுவாங்க, மலக்குகளும் சேர்ந்து துலுவார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறானே. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகையில சின்ன சின்ன சூராக்களை ஓதுவார்கள். ஹதீஸ்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி இஷா தொழுகையை பார்த்தீங்களா, சூறாவே வத்தீனி என்ற சூறாவே அலமுஸ்ரா என்ற சூறா ஓதுவாங்க, ஒரு நடுத்தரமான சூறா ஓதுவாங்க. ஃபஜ்ரை நீங்கள் பொறுத்து விட்டால் எவ்வளவு ஓதுவாங்களா, சுமார் ஒரு ரக்காத்துல வந்து 50 ஆயத்து ஓதுவாங்க, அடுத்த ரக்காத்துல 50ஐயும் தாண்டி ஓதுவார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. ஏன் அந்த மாதிரி அதிகமா ஓடுறாங்கன்னு சொன்னா, ஏன் ஓடுறாங்களா, பின்னால மலக்குகளும் தொழுது கொண்டிருக்கிறார்கள், மலக்குகள் சொல்லுவது மாத்திரமல்ல, இதை பற்றி மறுமையில் மலக்குகள் நமக்கு சாட்சி சொல்லுவார்கள் என்ற காரணத்தால பெரிய பெரிய சூறாக்களை ஓதனாக ஓத சொன்னாங்க. ஹதீஸ் இருக்கா இல்லையாங்க? அருமை சகோதரர்களே, ஃபஜ்ர் தொழுகை சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையாக இருக்கிறது, மலக்குகள் சாட்சி சொல்லுவார்கள் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை சிறப்பு சொல்லி காட்டுறாங்க. மன் சல்லல் பருதைனி தஹலல் ஜன்னா, குளிர்ந்த ரெண்டு தொழுகைகளை யார் தொழுகிறாங்களோ, முதல்ல குளிர்ந்த தொழுகை என்று சொன்னால் முதல்ல ஃபஜ்ர், இரண்டாவது அஸர். ஃபஜ்ர்ல சூரியன் வந்து அதிகமா இருக்குமா, சூடா வெயிலா இருக்குமா, வெயிலா இருக்காது. அப்ப ஃபஜ்ர் தொழுகை வந்து குளிர்ச்சியான தொழுகையா? இரண்டாவது அஸர், அஸரும் ஏன் குளிர்ச்சியான தொழுகை என்று சொன்னால், லுஹரை ஒப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் குறைந்திருக்குமா, இருந்தா இருக்காதா, குறைஞ்சிருக்கேன். அப்ப ஃபஜ்ர் தொழுகையையும் அஸர் தொழுகையையும் யாரு கரெக்டா தொழுதாங்களோ, இமாம் ஜமாத்தோடு தொழுதாங்களோ, அவர்கள் எங்க போவாங்கன்னு சொன்னா தஹலல் ஜன்னா, எங்க சேர்ந்து போயிருவாங்க, சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்ப ஃபஜ்ரில் எவ்வளவு கரெக்டா இருக்கணும், ஃபஜ்ருடைய சிறப்பு என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் முதல்ல சான்று. இரண்டாவது பாத்தீங்களாக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எல்லாம் எச்சரிக்கை பண்றாங்க. அந்த எச்சரிக்கையுமா புகாரி பதிவு பண்றாங்க. என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், நம்ம எல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஹரிசா தான் இருக்கேன், ஆனா கேள்வி என்ன, நம்ம அமல் படுத்துகிறோமா, இன்னைக்கு அமல் பண்ணமா, நாளைக்கு பண்ணுவோமா, நேத்து பண்ணமா, அதான் கேள்வி. அப்ப ரெண்டாவது ஹரிசு, நம்ம எல்லாம் தூங்குறதுக்கு முன்னால செய்தா என்ன செய்வா, நம்ம தலைக்கு பின்னால மூன்று முடிச்சுகளை போடுவான் இல்லையா, மூன்று முடிச்சுகளை போட்டுவிட்டு நல்லா என்ன செய்வான், தூங்க வைப்பான். இடையில ஃபஜ்ருக்கு வாந்து சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே முழிப்பு வருமா வராதா, உன்னுக்கு போறதுக்கு முழிப்பு வரே, அப்படி வருகிற போது ஷைத்தான் தட்டி கொடுப்பான். அப்படி ஹதீஸ் வருது, ஷைத்தான் தட்டி கொடுப்பான், தட்டி கொடுத்து சொல்வான், அலைக்கு வக்துன் தவீலுன், ஃபஜ்ருக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கிறது, ஒரு பத்து நிமிஷம் இருக்கேன், ஒரு காமன் நேரம் இருக்கேன். ஷைத்தான் பத்து நிமிஷம் இருக்குது, காமன் நேரம் இருக்குது அப்படிங்கறத உண்டு பண்றது யாரு, ஷைத்தான் போடுவான். அப்படி போட்டு அதுக்கு முன்னால ஒழுங்கா தூக்கம் வந்திருக்காது, அந்த ஃபஜ்ர் வக்திற்கு பாத்தீங்கன்னா அப்பதான் அசதி வரும், அப்பதான் தூக்கம் வரும், நல்லா தூங்கிடுவாங்க. எப்ப முழிப்பாங்க, சூரிய உதித்த பிறகு முழிப்பாங்க. இந்த வேலையை செய்வது யாரு, ஷைத்தான் பண்ணுகிறான் என்ற காரணத்தால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன, ஃபஜ்ர்ல முழிக்கிறோமே, ஓதக்கூடிய துஆக்களை ஓதுகிறோமே, பள்ளிக்கு வாசலுக்கு போய் ஜமாத்தா தொழுகிறோமே, அப்ப ஷைத்தான் போட்ட மூன்று முடிச்சு என்ன செய்யப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சில பேருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த துஆ வந்து அந்த இபாதத்தை பண்ணினால் அவங்களுக்கு இன்னைக்கு போய் சேரும். உதாரணமாக நம்ம எல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு போறோமா இல்லையா, ஹஜ் உமராவுக்கு போய் ஹஜ்ஜில மொட்டை அடிக்கிறாங்களே, அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களா இல்லையா, செய்தார்கள். அல்லாஹு மக்பிர் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ், ஹஜ் உமராவிலே யார் மொட்டை அடித்துக் கொண்டார்களோ அவர்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ், ஹஜ் உமராக்களிலே யார் மொட்டை அடித்துக் கொண்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை என்ன பண்ணாங்க, அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. நாலாவது தடவை துஆ செய்தார்கள், அல்லாஹு மக்பிர் லில் முகஸ்ஸிரீன், யா அல்லாஹ், ஹஜ் உமராக்களிலே யார் முடியை குறைத்து குறைத்து இங்கும் அங்குமாக அல்ல மிஷின் போடுவது, யார் மிஷின் போட்டு குறைத்துக் கொண்டார்களோ அவர்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக என்று துவா செஞ்சாங்களே. இந்த துவா யாருக்கெல்லாம் உணர்ந்துகிறது, இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம், உமராவுக்கு போறோம், ஹஜ்ஜு புறா பண்றாங்க, அவங்களுக்கு ரசூல்லாவுடைய துவா என்ன செய்கிறது, வருகிறது, சேருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆண்களுக்காக துவா செய்தார்கள், சில பெண்களுக்காக துவா செய்தார்கள். அந்த துவாவை இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்ணிருக்காங்க. என்ன துவா என்று சொன்னால், ரஹிமல்லாஹு ரஜுலன், அந்த மனிதனுக்கு அந்த ஆண் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த ஆணுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவானாக, அந்த ஆணுக்கு அல்லாஹ் வழக்கத்தை செய்வானாக என்று துவா செய்துவிட்டு, எந்த ஆணுக்கு என்று சொன்னால், காம அவர் எழுந்தாரே, அவர் மாத்திரம் எந்திரிக்கவில்லை, வாயுக்கல் அகிலஹூ, மனைவி மக்களையும் எழுப்பிவிட்டாரே, இவர் எந்திரிச்சிட்டாரே,
மனைவி தூங்குறாங்க, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவரை மட்டும் வெளியே போய் பள்ளிக்கு போய் கரெக்டா தொழுது வந்துடாம நானும் எந்திரிச்சுட்ட மனைவியை தட்டி விட்டு என்ன செய்யணும், எழுப்ப வேண்டும், பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். எந்த ஒரு ஆண் அவர் எழுந்து மனைவி மக்களை எழுப்பி அவரும் பஜரை தொழுது மனைவி மக்களை சொல்ல வைத்தாரோ அவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, அவர் மீது அல்லாஹ் வரக்கத்து செய்வானாக. இந்த துவா செய்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு துவா செய்யிருக்கிறாங்க. என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரஹிம் அல்லாஹு இம்ராத்தன், அந்த பெண்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. எந்த பெண்கள் சுபுஹுக்கு முழிக்கிறாங்க, முழிச்சு கணவனை எழுப்புறாங்க. ஒரு வேளை சுபுஹு தூஹைக்காக கணவன் எழவில்லை என்று சொன்னால் அவன் மீது தண்ணீரை தெளிப்பார்கள். அப்ப ஆண் வந்து சுபு மனைவி எந்திரிச்சிருப்பாங்க, சுபு தொழுவ ரெடியா இருப்பாங்க, மாப்பிள்ளை எழுப்பி விடுவாங்க, மாப்பிள்ளை எந்திரிக்க மாட்டாரு. அப்படி எந்திரிக்காதனால அவங்க என்ன செய்யணும், லைட்டா அந்த ஒது செஞ்ச தண்ணி இருக்குமா இல்லையா, அதுக்காக தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திட கூடாது, சரியா, மூஞ்சி இதுல ஊத்திடாம அந்த ஒது செஞ்ச தண்ணியை வச்சு அத முகத்துல வந்து தெளிச்சு விடணும். முகத்துல தெளிச்சு விட்டா தண்ணி பட்டா தூக்கம் போகமா போவாதா, தூக்கம் போயிடுறேன். நம்ம எல்லாம் அந்த மாதிரி துளிச்சு விட்டா கோபப்பட்டுருவோம், கோபப்படக்கூடாது. அப்புறம் ஹதீஸு, அப்படி நீங்கள் தண்ணீரை தெளித்து விட்டால் நீங்க கோபப்படக்கூடாது, தூக்கம் போயிரே, நீங்க எதிரிக்கணே, உங்களுடைய மனைவி எதிரிச்சாங்களே, தண்ணியை தெளிச்சாங்களே, உங்களை சொல வச்சாங்களே, அது காரணமா இருந்தாங்களே. அப்படிப்பட்ட பெண்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்று நபிகள் நாயகம் அலைசல்லம் அந்த பெண்களுக்காக துவா செஞ்சாங்கன்னு சொன்ன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய துவாவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இல்ல மாட்டு கருத்து இருக்கா, நிச்சயமா இருக்காது. அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் மலையை புளியை செய்வாயாக, அல்லாஹ் கொடுத்தாரா இல்லையா. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம், ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை அல்லாஹ் எப்படிலாம் ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸை பதிவு பண்றேன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 49வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். கிதாபு பேர் வந்து ஸஹீஹ் முஸ்லிம், ஹதீஸ் நம்பர் என்ன 49. அந்த பாடத்துக்கு பேர் என்னன்னு சொன்ன, கிதாபுல் ஈமான், ஈமான் சம்பந்தப்பட்ட பாடம் என்கிற பாடத்தில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9வது ஆண்டு தபூக்கு போருக்காக போறாங்க. உங்களுக்கு தெரியும் தபூக்கு போர் என்பது, தபூக்கு என்பது எங்க இருக்கிறது, மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 1,700 கிலோமீட்டர் அங்க கடைசியில் இருக்குது. அவ்வளவு தூரம் போகணும், கடுமையான வெயில் கால, கடுமையான பஞ்சகால, அந்த பஞ்சகாலத்தில் தபூக்கு போகணும். ஏன் தபூக்கு போகணும், இவங்க வந்து ஒரு அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு செய்தி வருகிறது. என்ன செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, ரோம பேரரசி அன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு, ரெண்டே 1 ரோம், 2 பாரசீகம். ரோம பேரரசி தபூக்கு வழியாக மதீனாவை நோக்கி வரப்போகிறது. அவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்துவிட்டால் இஸ்லாமிய முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு ராணுவம் உள்ளே போருக்காக வந்துவிட்டால் அந்த நாட்டு அந்த ஊரை என்ன பண்ணுறாங்கிறது. இதுக்கு ஈராக்கே சான்று. ஒரு காலத்துல பறக்கார நாடு என்ன, ஈராக்கு. இன்னைக்கு பாத்தீங்க, அல்லாஹ் காப்பாத்தனே, உலகத்திலேயே ஏழையாக பிச்சை, அந்த பிச்சை எடுப்பாங்க. ஈராக் பணக்காரவங்களா இருந்தவங்க, பெரிய பெரிய பாரம்பரியத்திற்கு பிறந்தவர்கள், நீ போய் பார்த்தீங்களாக்கே, அவ்வளவு பிச்சை, வெக்கம் இல்லாம அவ்வளவு வறுமை, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, பிச்சை எடுப்பாங்க. நீங்க கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தா வெக்கம் இல்லாம அவனு செய்வ, கூச்சம் இல்லாம கேட்பாங்க, ஏன் வறுமை, இதை வித்து சாப்பிட முடியாதா, அந்த மோதிரத்தை வந்து போட்டு அலங்காரமானது கிடையாது, சாப்பிடறதுக்கு வழி இல்ல. இவ்வளவு ஒரு ஈராக் என்ற இந்த நாட்டை, பணக்கார நாட்டை பிச்சைக்கார நாடாக பிச்சை எடுக்க வைத்தது, வைத்தது எது, அமெரிக்கா போன்ற வல்லரசுகள், அந்த ராணுவங்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் பிற நாட்டு ராணுவம், பிற நாட்டு வல்லரசுகள் உள்ளே வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் அன்றாட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ரசூல்ல நினைக்கிறாங்க, நம்ம மதீனாவில் வாழ்ந்துகிட்டு பெரிய ஒரு அரசாங்கத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரோம் பெரிய வல்லரசு, ரோம் ராணுவம் உள்ளே வந்துவிட்டால் என்ன ஆகுறது, பயப்படுறாங்க. பயந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்ன, நம்ம பயந்து வீட்டுல உட்கார்ந்துடக் கூடாது, நம்முடைய பெண்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை, பிள்ளைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்ற காரணத்தால் நபிகள் நாயகம் செல்லும் சஹாபாக்கள் இந்த செய்தியை சொல்லி, நம்ம எல்லாம் வந்து ஒரு படைக்கு போறோம், ஒரு போருக்கு போறோம், சாதாரண மக்களோடு மோத போகவில்லை, யாரோடு மோத போறோம், ரோம் வல்லரசோடு மோத போகிறோம். எனவே அதற்குரிய படை பட்டாளத்தோடு அதற்குரிய வலிமையோடு ஆயுதங்களோடு நீங்கள் போருக்கு வாருங்கள், தபூக்குக்கு வாருங்கள் அப்படின்னு வாங்க. சஹாபாக்கள் போய்கிட்டு இருப்பாங்க, வறுமையான காலகட்டமா இருக்கேன், அப்ப சாப்பிடறதுக்கு வழி இல்ல, பசி பஞ்சம் பட்டினி, சாப்பிடறதுக்கு பயணத்துல வழி இல்ல, அப்படி வழி இல்லாம இருக்கு. சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, வாகனத்துல ஏறி போறாங்களே, வாகனம் இல்ல, இப்படி வாகனம் வச்சிருந்தாங்க, ஒரு ஒட்டகங்க ஆறு பேர், ஒரு ஒட்டகம் இருக்கு. ரசூல்லா சொல்லுவாங்க இந்த ஒட்டகத்துல ஆறு பேர், ஆறு பேர் ஒன்னா சவாரி பண்ண முடியுமா, சாத்தியம் இருக்குதா? ஒட்டகம் ஊத்த போயிடுறேன், நீங்க ஒரு ஆள் வரணும், அஞ்சு பேர் நடந்து வருவாரு, அப்புறம் அடுத்த ஆள் சவாரி பண்ணுவாரு, அடுத்த அஞ்சு நடக்கணும், அப்புறம் அடுத்த ஆள் சவாரி, அடுத்த அஞ்சு நடக்கணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு எடுத்து ஒரு ஒட்டகத்தை போட்டு இவ்வளவு தூரம் 1200 கிலோமீட்டர் வாங்கிட்டாங்க. ரசூலாவும் சேர்ந்து போறாங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்துக்கிறலாமா, அறுத்து சாப்பிடலாமா, என்ன பசியா இருக்குது சாப்பிடலாமா என்று கேள்வி கேட்டார்கள். கேட்டால் நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள், நீங்கள் அறுத்து கொள்ளுங்கள், அறுத்து சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டார்கள். சாப்பிடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அனுமதியை நீங்கள் ரத்து செய்து விடுங்கள். சும்மா ஒட்டகம் பஞ்சம், வாகனம் பஞ்சமா இருக்குது, இந்த மாதிரி அறுத்து அறுத்து சாப்பிட்டுட்டா நம்ம எப்படி போய் சேர்றது, வாகனம் இருக்காது. நான் ஒரு வழிய சொல்றேன், ரசூலுல்லாஹ் அனுமதிச்சுட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஐடியா கொடுப்பாங்க, நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன ஆலோசனை என்று சொன்னால், சஹாபாக்கள் மதீனாவிற்கு வருகிற போது உணவு பொருள் கொண்டு வந்தாங்களே, அதுல மிச்சம் மீதம் பாக்கி இருக்குமே, உதாரணமா பேரிச்சம் வச்சிருப்பாங்க, அந்த பேரிச்சம் கொட்ட இருக்குமா இல்லையா, அதே மாதிரி கறி கொண்டு வந்துருப்பாங்க, கறியுடைய எலும்பு இருக்குமே, அந்த எது மிச்சமோ வேஸ்டோ அந்த வேஸ்ட ஒரு இடத்துல கொட்ட வைங்க, அந்த வேஸ்டை கொட்டிய பிறகு ஃபதுஉ பில்லாஹி பில் பரக்கா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வருவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள். பெரிசும் கொட்டையா இருக்கேன், வெறும் எலும்புகளாக இருக்கேன், அதில் பரக்கத்து அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய வல்லமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களே அது அற்புதமா அற்புதம் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் நினைத்தால் முடியும், நீங்கள் அதில் பரக்கத்து செய்ய துவா செய்யுங்கள் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்திற்கு சொல்ல, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கொடுத்தாங்க அனுமதி, அதை ரத்து செய்து விட்டு நீங்க எது எது மிச்சமா வச்சுக்கிறீங்களோ அது கொண்டு வந்து கொட்டும் கண்டாங்க. சஹாபாக்கள் பேரிச்சம் கொட்ட சின்ன சின்ன ரொட்டி துண்டுகள் எலும்புகள் இதை கொட்டுறாங்க, சாப்பிட மிச்சம், சாப்பிட போறது கிடையாது, சாப்பிட மிச்சம் அதை கொட்டுறாங்க. நபிகள் நாயகம் செல்லும் அந்த வறுமையில அந்த கஷ்டத்தில கையை ஏந்தி, அல்லாஹ்வே இந்த உணவில் நீ பரக்கத் செய்வாயாக, அல்லாஹ்வே இந்த உணவில் நீ என்ன செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக என்று துவா செய்தார்கள். அந்த துவாவிற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் அபரிமிதமான உணவு அங்கே இருந்தது, அதுக்கு முந்தி இல்ல, சாப்பிட்ட வேஸ்ட் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க அது அபரிமிதமாக ஆனது, நாங்கள் வயிறார சாப்பிட்டோம், வயிறார சாப்பிட்டது மாத்திரமல்ல எங்களுடைய தோய்ப்பு தோல் பயிர்களில் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் தபூக்க நோக்கி போனோம் என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் கிதாபுல் ஈமான், இதான் இல்லையா, இது நம்புகிறோமா இல்லையா, இதுக்கு பேர் என்ன, ஈமான், கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப நம்ம கேட்கக்கூடிய துவாவை விட நபிகள் நாயகம் துவா செய்கிறாங்களே, அதனுடைய வெயிட் என்ன, தாக்கம் என்ன என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் துவா செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒருவர் எழுந்து தன்னுடைய மனைவி மக்கள் அவர் சுபுஹ் தொழுதி மனைவி மக்களை தொழு வச்சாரு காரணமா இருந்தாரு அவருக்கு துவா செஞ்சாங்க, ஒரு பெண் எந்திரிச்சாங்க மனைவி மக்களை தொழு வச்சாங்களே அவங்களுக்கு அவங்க துவா செஞ்சாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் சபிக்க மாட்டாங்க, ஆனால் தொழுகை விஷயத்துல பொதுபோக்கா இருக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணாங்க, சபித்தார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரி 5வது ஆண்டு அகல் போர் சந்திக்கிறாங்க, இந்த அகல் போர்ல போரின் காரணத்தால லுஹர் தொழுகைய வக்தில் தொழவில்லை, அசர வக்தில தொழ முடியவில்லை, என்னவாகி விட்டது, சூரியனே மறைந்து போய் விட்டது, லுஹருடைய வக்து இருக்குது அசருடைய வக்து இருக்குது, ரசூலுல்லாஹ் லுஹர தொழுவல அசர தொழுவல, எந்த வருஷம் ஹிஜ்ரி 5ல, என்ன காரணம், போர், போர் காரணம், முடியல, சூரிய மறைந்து மறைஞ்ச பிறகுதான் ஓரளவுக்கு போர் முடிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஆஹா நம்ம லுஹர துலுவலைய நம்ம அசர துலுவலைய சொல்லவிடாம தடுத்தது யாரு? இந்த காவிரிகளை இந்த பாதிகள் தடுத்து விட்டார்களே என்கிற கோபத்தின் காரணத்தால் நபிகள் நாயகம் அலி செல்லம் யாரையும் மன்னிக்க கூடிய அல்லாஹுடைய தூதர், யாருக்காகவும் துவா செய்யக்கூடிய அல்லாஹுடைய தூதர். இந்த துலுகை அவருடைய வக்திலே துளவிடாமல் தடையாக இருந்தார்களே, அவருக்கு அவர்களுக்காக பதுவா பண்ணினார்கள். மல அல்லாஹு புயூத்தகும் குபூரகும் நாரா, அல்லாஹவே இவருடைய கபூர்களையும் இவருடைய வீடுகளையும் நரகமாக நரக நெருப்பாக ஆக்குவாயாக. யாரு துலுகைக்கு தடுப்பதுக்கு காரணமா இருந்தாங்களே, லேட்டா துளுவதுக்கு காரணமா இருந்தாங்களே, அவங்க வீட்டையே நரகமாக்குவாயாக, அவங்களுடைய கபுகளை நரகமாக்குவாயாக என்று பதுவா பண்ணாங்கன்னு சொன்ன. அப்ப வக்தில் துல வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டும் இல்லாம என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, கரெக்டா துளுதா அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஒருவேளை எவன் உலகாக தொலைவில்லையோ துலுகையில வந்து அசால்ட்டோ பொதுபோக்கோ அவங்க எங்க இருப்பாங்க, மறுமையில மறுமையில எங்க இருப்பாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, யார் துலுகையில் பாதுகாப்போடு பேணுதலோடு இருந்தார்களோ அவர்களுக்கு துலுகை நாளை மறுமையிலே நூறாக அமையும். நூறுனா என்ன? வெளிச்சம், ஒளி, பிரகாசம். அவர்களுக்கு துலுகை நூறாக அமையும். வபுருகானன், அதுவே சொர்க்கத்திற்குரிய ஆதாரமாக இருக்கும். வ நஜாத்தன், அதுவே வெற்றியாக இருக்கும். யௌமல் கியாமா மறுமையிலே என்று சொல்லிவிட்டு, வ மல்லம் யுஹாஃபிழ் அலைஹா, யார் துலுகையில் சரியாக இல்லையோ துலுகையில் பொதுபோக்காக இல்லையோ நவுது பில்லாஹி மின்ஹா, அவர்கள் நாளை மறுமையில் எங்கே யாரோடு தங்குவார்கள் என்று சொன்னால், நரகத்திலே மா காரூன் வ ஃபிரௌன் வ ஹாமான் வ உபை பின் ஹலஃப், யார் துலுகையில சரியில்லையோ நவுது பில்லாஹி மின்ஹா அவங்க யாரோடு தங்குவாங்க? காரூன், காரூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவி அநியாயக்கார அக்கிரமக்காரன் அவனோடு நரகத்திலே தங்குவார்கள். வ ஃபிரௌன், யாரோடு தங்குவாங்க? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒன்னா நபர் பாவி, அவனோடு தங்குவார்கள். வ ஹாமான், ஹாமான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பாவி. வ உபை பின் ஹலப், உபை பின் ஹலப் யாரே? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவே சுடுமணல்ல புரட்டி நெஞ்சில பாறையை வச்சு படாது பாடுபடுத்தினானே அந்த பாவி, அவனோடு யார் தங்குவான்? அப்துல்லா தங்குவான், அப்துல் ரஹ்மான் தங்குவான். எந்த அப்துல்லா, எந்த அப்துல் ரஹ்மான், எந்த அப்துல்லா அப்துல் ரஹ்மான் துலுகையிலே பொறுபோக்காக இருந்தானோ, துலுகையிலே அசால்ட்டாக இருந்தானோ, அவன் இந்த பாவிகளோடு நரகத்திலே ஃபிரௌனோடு தங்குவான் என்று சொன்னால், இதை விட ஒரு கொடூரமான கடுமையான வார்த்தையை சொல்றதுக்கு வேற வார்த்தையே இல்லை என்ற காரணத்தால், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்மல்ல பல பேரு கரெக்டா நாலு வேளை வக்தில தொழுவோம், ஜமாத்தோடு தொழுவோம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனா ஃபஜ்ர்ல மட்டும் ஒன்னு வீட்டுல தொழுவோம், அல்லது லேட்டா ஒரு ஏழு எட்டு மணிக்கு தொழுவோம், அதை இன்னைக்கு நம்ம லேட்டா தொழுதுவோமே அதை கடைசி நாளா வச்சுக்கிடுவோம், இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து நம்ம எப்படி உறுதி ஏற்பது? இனிமே நான் ஃபஜ்ர்ல மிஸ் பண்ண மாட்டேன், கரெக்டா இருப்பேன், கரெக்டா இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசல போய் தொழுவேன் என்று உறுதி ஏற்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையில் மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்து ஃபிர்தௌஸில் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவுல வழக்கமாக துஆக்களை பத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார துவாவுக்கு முன்னால முக்கியமான ஒரு பழைய அறிவிப்பை மறுபடியும் ஞாபகம் போட்டுறேன். என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம், இந்த ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ரோஷன் மஹால்ல நான் முஸ்லீம் தாவா, இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களுக்கு நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்வது நம்ம மேல கடமைங்கிற காரணத்தால நம்ம எத்தனையோ நண்பர்களோடு சகோதரர்களோடு பழகிட்டு இருக்கிறோம், முஸ்லீம் அல்லாத மக்களோடு வியாபார தொடர்புகள் மற்ற நட்புகள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள்ட்ட வியாபார தொடர்புகள் நட்பு மட்டும் இல்லாம அதையும் தாண்டி தாவா செய்வதும் என்ன நம்ம மேல வந்து கடமை. இந்த காரணத்தால இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 15 வந்து எல்லா அது திங்கக்கிழமையா இருக்கேன். திங்கக்கிழமையா இருந்தாலே பொதுவா அது விடுதலை நாள் என்ற காரணத்தால் எல்லாத்துக்கும் லீவா இருக்கேன். மாஷால நம்ம பள்ளிவாசது கூட உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் துளைவாக இருக்கலாம். ரோசன மஹால மாலையில 5 மணிக்கு வந்து வச்சிருக்குது. நீங்க எல்லாம் வருவீங்க என்று நம்ம நம்புறோம். நீங்க வர்றது மட்டும் இல்லாம இத பிற மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்வது மாத்திரமல்லாமல் நீங்க உங்களோட முடிஞ்ச அளவுக்கு மாற்று மத சகோதரர்களை அழைத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன சொன்னா, நம்ம காலையில முழிச்சதிலிருந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன துவா ஓதணும் இல்லையா பாத்துட்டு இருக்கிறோம். காலையில முழிச்சவனே ஓதக்கூடிய துவா என்ன, பாத்ரூமுக்குள்ள போறோமே அப்ப ஓதக்கூடிய துவா என்ன, வெளியே வருவோமே அப்ப ஓதக்கூடிய துவா என்ன, போன வாரம் வந்து ஒது செஞ்சமே உள்ள போய் ஒது செஞ்சுவோம் இல்லையா அந்த ஒதுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா என்ன என்பது வரை பார்த்திருக்கிறோம். ஒது செஞ்சு போட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் துலுஹைக்காக வீட்டை விட்டு வெளியே போவோமா இல்லையா, அப்படி வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுகிற போது ஓதக்கூடிய துவா என்ன. இது ஃபஜ்ர் துலுஹைக்காக மட்டுமில்ல, வீட்டுக்குள்ள போயிட்டு எப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்பதுதான் அந்த துவாவாக இருக்கிறது. உங்களுக்கு இது தெரியும் இல்லையா, மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். நீங்க வீட்டை விட்டு வெளியே வரபோது இதை ஓதிக்கொண்டு நீங்கள் வாருங்கள். என்ன பொருள் என்று சொன்னால், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் வெளியே வருகிறேன். தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்குள் உறுதியான நம்பிக்கை வைத்து, எந்த நம்பிக்கை, உதவி செய்ய பாதுகாப்புக்கு எனக்கு அல்லாஹ்தான் உதவி, எனக்கு அல்லாஹ்தான் பாதுகாப்பு என்ற தவக்குளோடு என்ன செய்யறேன், வீட்டை விட்டு வெளியே வருகிறேன். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். நன்மை செய்யக்கூடிய சக்தியும் பாவத்திலிருந்து விலகக்கூடிய சக்தியும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நடக்காது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நன்மை செய்ய முடியுமா, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம பாவத்தை விட்டும் தப்பிக்க முடியுமா, இதெல்லாம் யாருடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி என்கிற அழகான துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரியான துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டி மனப்பாடம் பண்ணாங்களோ அமல் பண்ணாங்களோ, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் பண்ணக்கூடிய அதற்கு பிறகு தாவா செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹங்களோடு இதுபோன்று தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين.